கசப்பனை அகம் சேர்க்கும் உயர் வள்ளுவம். இந்த தொடர் வகுப்பு மூலம் கற்க கசடர அமைப்பின் முயற்சியில் கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்களின் உரையை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். உயர் வள்ளுவம் தொடர் வகுப்பு பாகம் 14.
மூன்றாவது
ஒள்ளும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாயலாம் செயல். ஒள்ளும் வகையான் தத்தமக்கு இயலும் திறந்தான் அறவினை ஓவாதே செல்லும் வாயலாம் செயல். அறமாகிய நல்வினையை ஒழியாதே அஃது எய்தும் இடத்தானெல்லாம் செய்க. இயலுந்திரம் ஆவது இல்லறம் பொருளளவிற்கு ஏற்பவும் துறவரம் யாக்கை நிலைக்கு ஏற்பவும் செய்தல். ஓவாமை இடைவிடாமை எய்தும் இடமாவன மனம் வாக்கு காயம் என்பன. அவற்றால் செய்யும் அறங்களாவன முறையே நற்சிந்தையும் நற்சொல்லும் நற்செயலும் என இவை. இதனால் அறஞ்செய்யும் ஆறு கூறப்பட்டது.
ஆறு என்ற சொல்லுக்கு அர்த்தம் பலி. திருமுருகாற்றுப்படை என்று ஒரு நூல் இருக்கிறது. ஆற்றுப்படை என்று ஒரு இலக்கிய வடிவமே இருக்கிறது. ஆற்றுப்படை என்றால் வழிப்படுத்துதல் என்று அர்த்தம். ஒரு அரசனிடம் போய் பொருள் வாங்கிய புலவர்கள் பொருள் வாங்கி கொண்டு வருவார்கள். வருகிற வழியிலே மற்ற புலவர்களை சந்திப்பார்கள். அவர்கள் வறுமையோடு இருக்கிறதை கண்டுவிட்டு இப்படி இப்படி இன்ன பாதையாலே போனால் நீங்கள் இன்னானை சந்திக்கலாம், அவனுக்கு முன்னாலே போய் பாடினால் அவன் நிறைய பொருள் தருவான் என்று வழிப்படுத்துவது, அதுதான் ஆற்றுப்படை. நக்கீரர் முருகனிடம் போகிற வழி சொன்னபடியால் அதற்கு திருமுருகாற்றுப்படை என்று பெயர். அப்போ ஆறு என்ற சொல்லுக்கு வழி என்று அர்த்தம். வாசிங்க.
ஒள்ளும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாயலாம் செயல். ஒள்ளும் வகையான் தத்தமக்கு இயலும் திறந்தான் அறவினை ஓவாதே செல்லும் வாயலாம் செயல். அறமாகிய நல்வினையை ஒழியாதே அஃது எய்தும் இடத்தான் எல்லாம் செய்க. இயலும் திறம் ஆவது இல்லறம் பொருளளவிற்கு ஏற்பவும்.
இதுல நிறுத்துங்க. நான் திரும்ப திரும்ப சொல்லுகிற ஒன்று, திருக்குறள் படிக்கிறது என்பது தமிழ் படிக்கிறது என்பது அவாந்தர பயன்தான். திருக்குறள் படித்து நான் தமிழ் புலமை பெறுகிறது என்பது மூலப்பயன் இல்லை, அது இடைப்பயன்தான். திருக்குறள் படித்ததனுடைய மூலப்பயன் என்பது அறத்தை புரிந்து கொண்டு அதன்படி வாழ்வது. நான் என் மாணவர்களுக்கெல்லாம் திரும்ப திரும்ப சொல்வேன், திருக்குறள் படித்து நான் 10 குறள் சொல்வேன், எனக்கு 20 குறள் பாடம், இந்த குறளுக்கு நுட்பமான உரை சொன்னேன் என்றால் அது தரத்திலே ரெண்டாம் தரம்தான். ஆறாவது ஒருத்தன் திருக்குறள் படித்தேன் நான் மறந்து போய்விட்டேன், திருக்குறள் ஞாபகத்தில் இல்லை, ஆனால் அதன்படி வாழுகிறேன் என்று சொன்னால் அவன்தான் முதல் தரமான மாணவன். ஆகவே நான் உங்களை கேட்டுக்கொள்வது, இந்த குறள் கருத்தை உள்ள சொல்லுகள் பொருள்கள் எல்லாம் மறந்தா பரவாயில்லை, அந்த உணர்வை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். இப்போ அறத்தினுடைய அவசியத்தை நேர்முகமாகவும் எதிர்மறையாகவும் சொன்னார். இப்போ என்ன சொல்லுகிறார், அறம் செய்கிற வழியை சொல்லுகிறார். இது சொன்ன பிறகு அறத்தை எப்படி செய்வது. ஒள்ளும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல். பல பேரை நான் பார்த்திருக்கிறேன், தர்மம் செய்யென்றால் அதுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் இருக்கிறது என்பார். காரணம் சொல்ற பொழுது இன்னும் நான் உழைச்சது போதாது, எனக்கு கையில் செல்லும் என்னும் பணம் எல்லாம் உழைச்ச பிறகு நானும் செய்யத்தான் இருக்கிறேன் என்றால் அதெல்லாம் பொய். நான் சொல்வது, கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறவன் அது மனதிலே அந்த நினைப்பு இருக்க வேண்டும், அதுதான் கொடை. பல பேர் பொருளிலே தான் கொடையினுடைய ஆற்றல் இருக்கிறது என்று நினைக்கிறார்கள், அது தவறு. மனதிலே தான் அந்த ஆற்றல் இருக்க வேண்டும். மகாபாரதத்திலே கர்ணனுக்கு கொடையாளி என்று பெயர். சும்மா இடையிடையே அந்த இலக்கியத்தையும் தொட்டுவிட்டு வந்தால் உங்களுக்கு உற்சாகம் இருக்கும் என்றதுக்கு சொல்லுகிறேன். பாண்டவர்களுக்கு அதில் உடன்பாடிலே நாமந்தானே கொடுக்கிறோம், இத்தனையோ பேர் நம்மிடமும் பிச்சை கற்க வருகிறார்கள், கொடுக்கிறோம், அது என்ன கர்ணனை மட்டும் எல்லாரும் கொடையாளி கொடையாளி என்று புகழ்கிறார்கள் என்று ஒரு பிரச்சனை. ஒரு நாள் கண்ணனிடம் இதை சொன்னார்கள், கிருஷ்ணனிடம், மைத்துனரே நாங்களும் தான் கொடை செய்கிறோம், ஆனால் எல்லாரும் கர்ணனைத்தான் கொடையாளி கொடையாளி என்று புகழ்கிறார்கள், அது என்ன காரணம் என்று கேட்டார். அதுக்கு கிருஷ்ண பரமாத்மா சிரித்தார். பெண்ணை அதை பற்றி ஒரு ஆராய்ச்சி பண்ணினா போச்சு, வாங்கடான்ட்டு கூட்டி கொண்டு போனார் அஞ்சு பேரையும். கர்ணனையும் போய் கூப்பிட்டார், வாடான்டார், வந்தான். ரெண்டு பேரையும் ஒரு இடத்துக்கு கூட்டின்னு போனார். போனால் அந்த இடத்துல ரெண்டு மலை, மலை என்றால் தங்கத்திலான இரண்டு மலை இருந்தது. கிருஷ்ணர் சொன்னார், கர்ணனை பார்த்து இது உனக்கு ஒரு மலை, பஞ்சபாண்டவரை உங்களுக்கு இது ஒரு மலை. இப்ப காலை 6 மணி, மாலை 6 மணிக்கு இடையிலே நீங்கள் யார் கொடை அதிகம் செய்கிறீர்களோ அவர்தான் சிறந்த கொடையாளி. இதுதான் பரீட்சை. இப்ப எனக்கு நேரம் போச்சு, நான் போயிட்டு வர்றேன், மாலை 6 மணிக்கு வர்றேன்ட்டு கண்ணன் போயிட்டார். போனால் இங்கே பீமன் அர்ஜுனன் பெரும் வீரர்கள். பீமன் கதாயுதத்தை எடுத்தான், அடித்து உடைத்து எல்லாம் மலையை துண்டு துண்டாக்கினான். அந்த வழியா போன அத்தனை பேருக்கும் ஆளுக்கு ஒரு பீஸ், நாம போக முடியாம போச்சே என்று நீங்க கவலைப்படுறது தெரியுது. எல்லாருக்கும் ஒரு துண்டு கொடுத்தான். கொடுத்து முடிச்சு அர்ஜுனன் அம்பு போட்டு உடைச்சான். இது நடக்குது ஒரு பக்கம். அப்போ பஞ்சபாண்டவர்களுக்கு ஒரு திருப்தி, இவ்வளவு பேர் சேர்ந்து இவ்வளவு கொடுத்துட்டோமே, அது ஒரு முக்காவாசி மேல அரைவாசி மேல கொடுத்து முடிச்சுட்டார். அப்ப நமக்கு தான் பட்டம் என்று நினைச்சார். பின்னேரம் கண்ணன் வந்தான். வந்தால் என்னப்பா கொடுத்துட்டீர்களா, இந்த பாருங்க அரைவாசி மலை உடைச்சு கொடுத்துட்டோம், எங்களை சொல்லுகிறார்கள் இல்லை, சரி வாருங்கள் கர்ணன் என்ன செய்தான் பார்க்கலாம் போன்று போ கூட்டிக் கொண்டு போனான். கண்ணன் கூட்டிக் கொண்டு போனால் கண்ணன் இருக்கிறான், மலையும் அப்படியே இருக்கிறது, ஒரு துண்டும் உடைத்த பாடு இல்லை, கொடுத்த பாடும் இல்லை, அப்படியே இருக்கிறது. பஞ்சபாண்டவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம், ஆகா இவன் தோத்து போனான், நமக்குத்தான் இனி இந்த கொடையாளி என்று பட்டம் என்று நினைத்தார்கள். கண்ணன் வந்தான் சிரித்து கொண்டு, கர்ணா என்னப்பா நீ கொடை கொடுக்கவில்லையா என்று கேட்டான். கர்ணன் சொன்னா கொடுத்துட்டனே என்றான். என்னப்பா மலை அப்படியே இருக்கிறது கொடுத்துட்டாய் என்று சொல்கிறாய் என்றே கர்ணன் சொன்னான், நீங்க போன அந்த பக்கம் போன உடனே ஒரு பிச்சைக்காரன் வந்தான், இந்த மலை உனக்கு தான் என்று கொடுத்துட்டு நான் பேசாம இருக்கிறேன். கொடுக்கிறது என்று வந்தா கூட பாருங்க, பிச்சைக்கார பத்தி வீரர் உடைச்சு உடைச்சுதான் கொடுக்கணும் இவனுக்கு நினைப்பு. அவன் ஒரு ஆளுக்கே மலையை கொடுத்துட்டான். ஆகவே கொடை கொடுக்கப்படுகிறவனுடைய மனதிலே இருக்கிறது. ஔவையார் ஒரு சேரமான் என்கின்ற ஒரு அரசனிடம் பிச்சை ஏற்க போனார். சொல்லியிருக்கேன் நான் அந்த விஷயம், எனக்கு ஞாபகம் இருந்த காரணமா சொன்னது, கூறியது கூறல் ஆழப்பதித்தலுக்கு என்று அறிக. அவைய சேரமானிடம் போனாய். போனதுக்கு காரணம், அந்த அம்மாவுக்கு பொருள் பற்றி ரொம்ப குறைஞ்ச மனசு. தமிழர்களுக்குள்ளே பெண்கள் பெருமைப்பட வேண்டுமானால் அவ்வையாரை சொல்லித்தான் பெருமைப்பட வேண்டும். பேர்பட்ட ஒரு அறிவாளி. அப்போ அவ்வையாருக்கு என்னன்னா, நான் என்னுடைய அபிப்பிராயம் எல்லாம் புலவர் சொல்லவா முடியும், நாங்களும் கொஞ்சம் ஊகிக்கத்தானே வேண்டும். என்னென்றா அந்த அம்மாவுக்கு ஏதோ வருத்தம் வந்திருக்கும், வாயு கோளாறோ என்னமோ கோளாறு, ஒரு வைத்தியரிடம் போயிருப்பார். வைத்தியர் பார்த்துட்டு ஒரு மருந்தை கொடுத்து இதை ஆட்டுப்பால் கலந்து சாப்பிடுங்கன்னு சொல்லிவிட்டார். இந்த அம்மா என்ன ஆடா, ஒரு புலவருக்கு வேலை ஆடு வளர்க்குறதா? புலவர்கள் கல்வியிலே மெனக்கட்டு கொண்டிருக்க வேண்டும், புலவர்களுக்கு தேவையானதை எல்லாரும் கொடுக்க வேண்டும். இதை நான் அழுத்தி சொல்றதுக்கு காரணம் இருக்கிறது, உலகியல்ல ஈடுபட்டா புலவனால படிக்க முடியாது, அவனுக்கு தேவையானது உலகம் கொடுக்க வேண்டும். அப்போ இந்த அம்மா ஆட்டுப்பால் தேவை, சேரமான் நண்பன் அவன்கிட்ட போய் அவருக்கு கொஞ்சம் ஆட்டுப்பால் வேணான்னு போனார். ஔவையாரை கண்டோன்னே அவனுக்கு மகிழ்ச்சி, அம்மா வாங்கன்னு உட்கார வச்சான். என்ன வந்ததுக்கு என்ன காரணம் என்று கேட்டான். இல்லப்பா ஒரு சின்ன தேவை வந்தேன். என்ன தேவை? எனக்கு கொஞ்சம் ஆட்டுப்பால் தேவை. உடனே சேரமான் விழித்து கொண்டான். கொஞ்சம் பொறுங்கம்மான்ட்டு மந்திரிமாரை கூப்பிட்டான். என்னம்மா இந்த அம்மா ஆட்டுப்பால் கேட்குது, என்ன பண்ணலாம்னோடனே நம்ம மாதிரி ஒரு பிச்சைக்கார மந்திரி இருந்து சொன்னான், ஒரு நல்ல ஆடு கொடுப்போம்ன்றான். பைத்தியக்காரா, அந்த அம்மா ஆடு கேட்குது, அதுக்கு தேவைக்கு நாம் ஆடு கொடுக்கலாமா? நமக்கு பட்டம் தர்றதுக்கு தானே சில பேர் காத்திருக்கிறானே, உடனே ஆடு கொடுத்த சேரன் என்று பெயர் வச்சிருவாரு. இது சேரனுக்கு பெருமையாகுமா? ஒரு மந்திரியை கூப்பிட்டு ஏதோ காதலே சொன்னான். அவன் போனான், கொஞ்ச நேரத்தாலே தங்கத்தாலே ஒரு ஆடு செய்து கொண்டு வந்து கொடுத்துட்டான். அந்த அம்மாவுக்கு தேவை ஆட்டுப்பால், இவன் தங்கத்திலே ஒரு ஆடு கொடுத்து விட்டான். இந்த அம்மா திகிச்சு போச்சு. பார்த்துட்டு தனிப்பாடல் ஒன்று பாடியிருக்கிறது, சிறப்பான் மணிமவுளி சேரமான் தன்னை சுரப்பாடு யான் கேட்க பொன்னாடொன்று ஈந்தான். நடந்த சம்பவத்தை முதல் சொல்லுது, சிறப்பான் மணிமவுளி சேரமான் தன்னை சுரப்பாடு ஒன்று நான் கேட்க பொன்னாடு ஒன்று ஈந்தான். நான் சும்மா ஒரு பால் கறக்கிறதுக்கு ஒரு ஆடு கேட்டா அவன் பொன்னாடு தந்துட்டான். இது விஷயம் முடிஞ்சதா? அதுக்கப்புறம் ஔவையார் தன் அபிப்பிராயத்தில் எப்போ இந்த ஔவையார் வெண்பாக்கள்ல இந்த ரெண்டு ஈற்று ரெண்டு ஈற்றடி ரெண்டு அடியும் உயிர் உள்ள அடிகளா இருக்கும் சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லிச்சு, இறப்பார் இந்த வெண்பாவில் கோட்டு சொல் வரும் அல்லவா, அதுதான் இந்த சொல், இறப்பார் பிச்சை எடுக்கிறவன் என்பரினும் கொள்வர். எனக்கு ஒரு தேவை வாங்குறதுன்னு வந்துட்டேன், எனக்கு 10,000 ரூபாய் தேவை, நீங்க 10 ரூபா கொடுக்குறீர்கள், நான் என்ன செய்யறது, வாங்க தான் வேணும், ஏன்னா இவனுக்கு தேவை இருக்கிறதே. இறப்பார் என்பரினும் கொள்வர், ஆனா இந்த கொடுப்பார் இருக்கிறாரே அவன்ல தெரியுமடா கொடையினுடைய சிறப்பு என்றால் என்னென்றால், இறப்பார் என்பரினும் கொள்வர் கொடுப்பார் தாம் அறிவார் தம் கொடையின் சீர். வந்தவன் 10 ரூபாதாங்க கொடுத்தாலும் திருப்திப்படுவான், தெரியுது. ஒரு 10 ரூபா கொடுத்தாலும் அவன் திருப்திப்படுவான், எனக்கு தெரியுது. ஆனால் நான் எனக்கு தெரிய வேணும் என் தரத்துக்கு என்ன கொடுக்கலாம் என்று எனக்கு தெரிய வேணும் என்று சாப்பையா. அவன் 10 ரூபா வாங்குவான்ட்டு நீ 10 ரூபா கொடுக்காத பிச்சைக்காரா, நீ ஒரு கோடீஸ்வரன், நீ 10 ரூபாயா கொடுப்பது? அது 10 ரூபா கொடுக்கிற தகுதி உள்ளவன் கொடுக்க வேண்டும். அந்த அம்மா திருப்திப்பட்டா போதாதே, கொடையிலே உனக்கு திருப்தி வர வேண்டுமே. அது அம்மா சொல்லுது, இறப்பார் என்பரையினும் கொள்வர் கொடுப்பார் தாமறிவார் தம் கொடையின் சீர். அப்ப நான் எப்பவும் சொல்றேன் பாருங்க, அறம் செய்வது என்பது வெறும் பொருள் கொடுப்பது அல்ல, அதை புரிந்து கொள்ளவன். பொருள் கொடுப்பது அல்ல, அந்த கொடுக்கிற மனம்தான் முக்கியம். அப்ப தர்மம் செய், அறம் செய் என்று சொல்ல வந்த திருவள்ளுவர் சொன்னார், செல்லும் வாயெல்லாம் செயல். இந்த வழியாலே இப்பதான் செய்வேன், எனக்கு வர்ற வெள்ளிக்கிழமை தான் நான் பிச்சை போடுறதா இருக்கிறேன். சில பேர் சொல்வார்கள், கோயிலுக்கு போடுறதுக்கு போது பிச்சை போடுறேன். பைத்தியக்காரா, பிச்சை போடுறதுக்கு ஏண்டா வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போவான்? ஒவ்வொரு நிமிஷமும் செய் தர்மத்தை என்கிறார். அப்ப நான் பிச்சைக்காரனா போவேனே என்றால் அப்படி போகாதே. செயல் 3 வகைப்படும், மனதாலே செய்யலாம், வாக்காலே செய்யலாம், செயலாலே செய்யலாம். இப்ப காசை பிச்சைக்காரனுக்கு போடுறதுக்கிறதே இது செயலாலே செய்வது. உனக்கு வசதி இல்லையா, ஒவ்வொரு நாளும் கொடுக்க வசதி இல்லையா, மனதாலே கொடு. ஒரு பிச்சைக்காரனை பார்த்தோன்னே காசு மட்டும் இல்லாம போச்சு, இல்லாட்டி உனக்கு ஒரு 100 ரூபா கொடுத்துருப்பனே என்று நினை, அதுகும் தர்மம் தான். அதுதான் திருவள்ளுவர் சொல்லுகிறார், ஒல்லும்பா எல்லாம் செல்லும்பா எல்லாம் செலன், ஓவாதே செயல். ஒரு நிமிஷத்தை கூட வீணாக்காத, எல்லாத்தையும் தர்மத்துக்கு பயன்படு. ஒன்று மனதாலே தர்மம் செய் அல்லது வாக்காலே செய். அதான் பாரதியார் சொன்னார், பொருள் மிகுந்தவர் பொற்குவை தாரீர், அதற்றவர் காசுகள் தாரீர், கடைசி எதுவும் மற்றவர் வாய்ச்சொல் அருளீர் என்றார். ஒருத்தன் கும்பாபிஷேகர் லிஸ்ட் கொண்டு வர்றானா, உன்னிட்டு இல்லையா காசு? ஐயோ முடியாம போச்சு சார், இந்த கும்பாபிஷேகம் நல்லா நடக்க வேணும்னு நான் பிரார்த்திக்கிறேன். அதுக்கும் தர்மம் தான். இப்படி தர்மத்தை எந்தெந்த வகையால் செய்ய முடியுமோ அந்த வகையால் எல்லாம் செய், அதுதான் அறம் செய்கிற வழி என்று இந்த குறள் சொல்லுகிறது. இப்ப படிங்க,
ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல். ஒல்லும் வகையான் தத்தமக்கு இயலும் திறந்தான் அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல். அறமாகிய நல்வினையை ஒழியாதே அகுது எய்தும் இடத்தான் எல்லாம் செய்க.
எங்கெங்க சான்ஸ் வருது என்று பார்த்து அந்த வழியெல்லாம் செய்ய.
இயலும் திறமாவது இல்லறம் பொருளளவிற்கு ஏற்பவும் துறவரம் யாக்கை நிலைக்கு ஏற்பவும் செய்தல். ஓவாமை இடைவிடாமை எய்தும் இடமாவன மனம் வாக்கு காயம் என்பன. அவற்றால் செய்யும் அறங்களாவன முறையே நற்சிந்தையும் நற்சொல்லும் நற்செயலும் என இவை. இதனால் அறஞ்செய்யும் 6 கூறப்பட்டது.
6 வழி. ஓயாமல் செய்ய வேண்டும். அதை செய்வதற்கு என்ன வழி என்றால் மனம் வாக்கு காயம். எந்த நிமிஷமும் அறம் செய்கிற சிந்தனையோடே இரு, இதுதான் அறம் செய்கிற வழி என்கிறார். அறம் செய்வதற்கு பணக்காரராக இருக்க வேண்டும் என்று எந்த அவசியமும் இல்லை, அதை புரிந்து கொள்ளுங்கள். பல பேர் அப்படி நினைக்கிறார்கள், நானும் அவரை போல இருந்திருந்தா கொடுத்திருப்பேன் என்றால் உன்னளவில் கூடு. 5 ரூபா இருக்கிற பொழுது 5% கொடுக்காதவன் 5000 ரூபா வந்தாலும் கொடுக்க மாட்டான். எனக்கு போதாமல் இருக்கிற பொழுது கொடுக்கிறேன் என்ற பேச்சே இல்லை. ஒரு அனுபவம் சொல்லுகிறேன், இதெல்லாம் உங்கள் மனதில் பதிய வேணும் என்று கதை. என்னுடைய தந்தையாருடைய தாயார் வயதானவர் இருந்தார், ரொம்ப சுமாரான குடும்பம். அவர் ஒரு நெறியை கடைபிடித்தார். நாங்கள் சின்ன பிள்ளையார்கள் வதங்கள். சமையல் முடிந்த உடனே அந்த அம்மா என்ன பண்ணுவார், ஒரு பிடி சோறு எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி மூடிடுவார், தண்ணி ஊற்றி மூடிடுவார். ஒவ்வொரு நாளும் அதை செய்வார். மூடி வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் எழும்பின உடனே அந்த சோறை எடுத்து கூரையில் போடுவார். அப்போ அது சாப்பிட்றதுக்குண்டு கொஞ்சம் காகம் இருக்குது, அது ஒரே காகம் அந்த டைமுக்கு வரும் இந்த அம்மா சோறு போடுங்கிறதுக்கு. அப்போது ஒரு நாள் நான் அந்த அம்மாட்ட கேட்டேன், இதை ஏன் இதை பண்ணுறீங்க பாட்டி என்று கேட்டேன். அந்த அம்மா சொல்லிச்சு, நம்மளால முடிஞ்ச தர்மப்பா, எனக்கு ரொம்ப வியப்பா இருந்தது. ஒரு பிடி சோறு, நீ சாப்பிடுற சோறுல ஒரு பிடி சோறு அது கூட வேண்டாம், ஒரு பருக்கை சோறு கீழே போடு. ஒரு எறும்பு குடும்பம் சாப்பிட்டு திருப்தி வரும், ஒரு எறும்பு குடும்பம் சாப்பிட்டு திருப்தி வரும். இது கூடவா நம்மால செய்ய முடியாது? அவனை பார்த்து இவனை பார்த்து அந்த செட்டியார் கொடுக்கிறார், இந்த முதலியார் கொடுக்கிறார், நமக்கு அப்படி முடியுமா என்று நினைக்காதே. உன்னுடைய பொருளிலே ஒரு துளி கொடு. நான் போடுகிற ரெண்டு சோறு நாலு எறும்பு சாப்பிடும், அதுக்கு வயிறு நிறையும். அப்படி ஏதாவது செய், எந்த வழியாலும் செய், எப்போதும் செய், இதுதான் அறம் செய்கிற முறை என்கின்றார். மனதாலே செய்வது நல்லெண்ணம், வாக்காலே செல்வது நற்சொல், உடம்பாலே செய்வது நற்செயல். இது மூன்றையும் எப்பொழுது, இந்த மூன்றின் வழியாக எப்பொழுதும் தர்மம் செய்வதுதான் தர்மம் செய்கிற வழி. அறத்தை அறத்தினுடைய நன்மை சொன்னார், விட்டால் வருகிற தீமை சொன்னார், இப்பொழுது அறம் செய்கிற வழி சொல்லிவிட்டார். இனி நாலாவது குறள்.
மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரபிற.
ஆகுல நீரபிற.
மனத்துக்கண் மாசு இளன் ஆதல் அவ்வாற்றான் அறஞ்செய்வான் தன் மனத்தின் கண் குற்றமுடைய நல்லன் ஆக. அனைத்து அறன் அவ்வளவே அறமாவது. பிற ஆகுல நீர அகுது ஒழிந்த சொல்லும் வேடமும் அறம் எனப்படா. ஆரவார நீர்மய குற்றம் தீயென சிந்தித்தல் பிறர் அறிதல் வேண்டி செய்கின்றன ஆகலின் ஆகுல நீர என்றார். மனத்து மாசுடையன் ஆய வழி அதன் வழி ஆகிய மொழிமெய்களால் செய்வன பயனில என்பதுவும் பெறப்பட்டது.
அதாவது திரிகரண சுத்தி என்று நம்முடைய பெரியவர்கள் அடிக்கடி எழுதுவார்கள். திரிகரணம் என்றால் மனம் வாக்கு காயால். இந்த மூன்றையும் சுத்தப்படுத்தி கொண்டு இருக்க வேண்டும். இந்த மூன்றிலே எது முக்கியம் என்றால் மனம் முக்கியம். ஏனென்றால் மனதிலே வருகிற ஒரு எண்ணம் தான் வாயிலே வார்த்தையாக மாறும். மனதிலே இருக்கிற எண்ணங்கள் தான் வார்த்தைகளை, வார்த்தை ஒருவனுக்கு சரியில்லை என்றால் அவனுடைய எண்ணம் சரியில்லை என்று அர்த்தம். ஒரு பொய்ச்சாமியார் வீடு ஒவ்வொரு வீட்டிலையும் போய் ஒரு நாளும் வாசலில் இருந்து ஓம் சிவாய நம என்பார். அப்போ அந்த உஞ்சவிருத்தி மாதிரி எல்லாரும் வந்து அரிசி போடுவார்கள், இவர் இதை வாங்கி கொள்வார். ஒவ்வொரு நாளும் அந்த அது வழக்கம், அந்த ஊரில் வழக்கம், சிவாய நம என்பார், வாங்க அரிசி போடுவார் வாங்கி. ஒரு நாள் இவர் வரும் ஒரு வீட்டு வாசல்லே சிவாய நம என்றார். அந்த வீட்டுக்கார அம்மா குழந்தைய திண்ணையில் கிடத்தி உள்ளே இருந்தது. அந்த குழந்தை கையில் ஒரு வெள்ளி செம்பு. துறவிக்கு ஆசை வரப்படாது, ஆனால் வந்துடுதே. அவர் என்ன செய்தார், இந்த வெள்ளி செம்பு பார்த்தோன்னே இவருக்கு ஒரு ஆசை வந்துட்டது. பார்த்தார் குழந்தை, கை குழந்தை, பெரியவர்கள் ஒருத்தரும் இல்லை, செம்பும் தேவையாக இருந்தது. டக்குன்று இந்த செம்பை தூக்கி பையில் வச்சுக்கொண்டு அடுத்த வீட்டுக்கு போயிட்டார். இவருக்கு ராராவா பயம், அடுத்த நாள் போகிற பொழுது இந்த குழந்தை இதை காட்டி விடுமோ அல்லது வேற யாராவது பார்த்தார்களோ, இதே எண்ணம். அடுத்த நாள் ஒரு வீடாக வர்ற பொழுது பயந்து, சிவாய நம சிவாய நம அரிசி விழுது சிவாய நம. இந்த வீட்டுக்கு வாசலுக்கு வந்தார், அவரை அறியாம செம்பாய நம என்றார். ஏன், நினைப்பு முழுவதும் செம்பு, வார்த்தையில அது வந்துட்டுது. நான் தான் நெஞ்சில் உள்ளது வாய் வந்து சேரும் என்பது இதைத்தான். அப்போ மனதிலே முதல் விதைப்பு, அறவிதைப்பு மனதிலே விதைக்க வேண்டும், அது ரொம்ப முக்கியம். மனத்தின் கண் மாசு இளன் ஆதல் அனைத்து அறன், அங்க சுத்தப்படுத்திடு, எல்லாம் செய்ததுக்கு சரி. விதை விதைச்சா அது மெல்லிய கன்றாகி மரமாகி பூவாகி பிஞ்சாகி காய்க்கும். ஆகவே விதை விதைச்சுடு, மற்றதை பற்றி நீ கவலையே படாது. விதை விதைக்கிற இடம் எது தெரியுமா, மனம். அங்க விதைச்சுட்டேன்றா சரி. அதனால தான் குழந்தைகளுக்கு அறம் சொல்ல தலைப்பட்ட அவ்வை என்ன சொன்னார், அறம் செய் என்று சொல்லவில்லை, அறம் செய்ய விரும்பு என்று சொன்ன. மன மனச்செயல், விரும்புதல் மனச்செயல். அங்க நீ அதை ஆளை பதிச்சுட்டாயானால் பிறகு வார்த்தையில் அது தானா வந்து செயல்ல அது தானா வரும். ஆகவே அதை அழுத்தி சொல்லுகிறார் திருவள்ளுவர், மனத்தின் கண் மாசிலன் ஆதல் அனைத்து அறன். இவ்வளவுத்தோட விட்டிருக்கலாம், அந்தால் என்ன கொஞ்சம் அழுத்தி சொல்ல வேணும் என்பதற்காக சொல்லுகிறார். பிற மனத்தின் கண் மாசுல நாதல் அனைத்து அற்புற ஆகுல நீர. இதுல ஒரு புது சொல் எங்களுக்கு அறிமுகம், நீர என்றால் தன்மைய என்று அர்த்தம். இப்ப பயன்படுத்துற இல்லை, அவர் நல்ல நீர்மை உடையவர் என்றால் நல்ல தன்மை உடையவர் என்று அர்த்தம். இந்த சொல்லுகளை நான் ஏன் அழுத்தி சொல்லுகிறேன், பல இடங்களிலே பயிலப்பட போகிறது. இங்கிலீஷ் இந்த ஊருக்கு ஒரு இங்கிலீஷ், அந்த ஊருக்கு இங்கிலீஷ் என்றால் அதெல்லாம் படித்து வச்சு இது ஃப்ரெஞ்சு இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி பெருமைப்படுகிறோம். நம்ம தமிழ் கொஞ்சம் நாளுக்கு முந்தி இருந்த தமிழ் தெரிய வேண்டாமா? அதுக்காக தான் சொல்கிறேன். நீர்மை, நீர என்றால் தன்மைய. என்ன சொன்னார் என்றால், மனத்திலே நீ செய்து விட்டால் அதுவே முழு அறனாகிறது. அப்போ வாக்கினாலே செய்வது செயலினாலே செய்வது அறம் இல்லையா என்று கேட்டால் அறம்தான். ஆனால் அதிலே ஒரு ஆரவாரத்தன்மை இருக்கிறது. வார்த்தைகளாலே நீ அறம் செய்துட்டு நான் அந்த கோயிலுக்கு ஒரு 10 லட்சம் ரூபா கொடுத்தேன் சார் என்றால் மற்றவர்களுக்கு காட்ட நீ அதை சொல்லுகிறாய். அதுபோல செய்கிற பொழுது மற்றவர்கள் காட்சியிலே, இன்றைக்கு எங்க வீட்டிலே 10 சுமங்கலிகளுக்கு சேலை கொடுத்தேன், அது கொடுக்கிறாய் அல்லவா, அதுல ஒரு ஆரவார தன்மை வருகிற பொழுதே அதனுடைய தரம் குறைகிறது. மனத்திலே செய்தால் அது மற்றவனுக்கு தெரியாது. நீ தர்மமா ஒன்று நினைக்கிறாய், 10 பெண்களுக்கு சேலை கொடுக்கவன் நினைச்சாயே, அதுல ஆரவார தன்மை இல்லை. அது தாண்டா பெஸ்ட் என்றார் திருவள்ளுவர். அதுதான் பெஸ்ட், அதை செய். குறளை சொல்லுங்க.
மனத்தின்கண்
மாசில நாதல் அனைத்து அரண். என்னென்று சொல்லுகிறேன் பாருங்கள், மனத்திலே ஒன்று விளைந்து விட்டால் எப்பொழுதும் செயல் சரியாகத்தான் இருக்கும். நான் அதான் சொல்றது உண்டு. இதெல்லாம் தமிழர்களுடைய பாரம்பரியம், நம்முடைய சமயத்துக்கு நம்முடைய மொழிக்கு இருக்கிற பாரம்பரியம். மனதை தயார்படுத்த வேண்டும், மனதை தயார்படுத்த வேண்டும். இன்றைக்கு மேற்கு உலக வாழ்க்கை நமக்கு பழக்கமான பிறகு நாங்கள் புற உலக வாழ்க்கை பற்றி தான் கவலைப்படுகிறோம், அக வாழ்க்கை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. மனதில் நீ தயார் பண்ணிவிடு. இப்போ பிள்ளைகள் எல்லாம் பழுதா போகிறார்கள் அப்படின்னு சொல்லுகிறார்களே, காரணம் நான் தான். நான் எப்பொழுதும் சொல்லுகிறது, இந்த காலத்து பிள்ளைகள் ஆற்றல் உள்ள பிள்ளைகள், நம்மை விட 10 மடங்கு. எனக்கு இன்றைக்கும் எனக்கு ஒரு செல்போனை தந்து அனுப்ப, என்னோட செல்போன் இல்லை சொந்தமா, இப்படி வெளியூருக்கு போனால் என்னுடைய நண்பர்களை வச்சிருக்கோண்டு ஒன்று தந்து அனுப்புவார். எனக்கு அதில் அந்த பச்சை அமத்தினா பேசும், சிவப்பு அமத்தினா நிற்கும்ன்றதை தவிர வேற ஒன்றும் தெரியாது. எங்கள் வீட்டில் இருக்க 6 வயசு பிள்ளை, அதில் என்னமோ பதிகிறான், இந்த கோலைத்தனை வந்திருக்கின்றான், என்னென்னமோ வேலையெல்லாம் பண்ணுகிறான். அப்போ என்ன அர்த்தம்? அது புது மாடல், நாங்கள்லாம் ரொம்ப பழைய மாடல். நாங்கள் ஓடினதை விட அது 10 மடங்கு ஓடும். ஆனால் பிள்ளைகளில் நாம் குற்றம் சொல்ல, அவ்வளோ ஆற்றல் உள்ள பிள்ளைகள் அல்லவா. இளமையில தர்மத்தை மனதுக்குள்ளே பதித்து விட்டால் அந்த பிள்ளைகள் பிழை செய்யவே செய்யாது. தர்ம மனதிலே அழுக்கு படியவே படியாது. ராமாயணத்திலே எனக்கு அதை சொன்னாதான் ஒரு ஆசை, பரதன் வருகிறான், டாக்டர் அம்மாவும் இருக்கிறபடியே அதை சொல்ல வேணும்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய புகழ்பெற்ற டாக்டர், அவங்க வந்து அவங்க நேரத்துக்காக உலகம் காத்திருக்கிறது, அவர்கள் திருக்குறளுக்காக காத்திருக்கிறான். விஷயம் இதுதான், என்னவென்று கேட்டால் பரதன், நன்றி, பரதன் ராமனை தேடி வருகிறான். இந்த பக்கத்தில் குகன். இன்றைக்கு ரொம்ப பயனில் சொல்ப மற்றொன்று விரித்தல் செய்கிறேனோ என்று எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சி. ஆனால் இந்த சுவைபட போக வேண்டும் என்பதற்காக இதை சொல்கிறேன், இதை குறளோடு சம்பந்தப்பட்டு தான் சொல்லுகிறேன். பரதன் வருகிறான், குகன் எதிர்த்து செய்யலே அவன் தப்பாக நினைத்து விடுகிறான், சண்டைக்கு தயார் பண்ணுகிறான். ஆளை நடந்துறார், ஆடு கடந்தவர் போவாரோ அடிச்சு தள்ளுறான். கோவப்பட்டு இந்த பக்கத்தில் இவன் தன்னுடைய படை வீரர்களையும் கூப்பிட்டு எழுங்கடா அம்பன்ட்டான். அவனவன் ஆயத்தை எடுத்து லோட் பண்ணிட்டான், ரெடியா இருக்குது, கையை விட்டான், அம்பு போய் நேராக பரதன் நெஞ்சில குத்த போகுது. அதுக்கு வாய்ப்பா அவன் பரதன் ராமன் போன திசையை பார்த்து இப்படி கும்பிட்டு கொண்டே இருக்கான், அப்படியே ஈஸியா குத்தும். பரதன் இதை கவனிக்கை இல்லை, அவனுக்கு இந்த எண்ணமே இல்லை, அவன் ராமன் இந்த பக்கம் போனானோன்னு இருக்கிறான். இதுதான் பாருங்க, நாம நாங்களா இருந்தா ஆறாவது சண்டைக்கு வருவானோன்று நினைச்சே சண்டை பிடிப்போம். ஏனென்றால் எங்களுக்கு அதுதான் நோக்கம், இவர் கொஞ்சம் என்னோட இது மாதிரி இருக்குன்ற அது அது அதை பற்றி அவன் சண்டை இல்லாட்டியும் சண்டைக்கு வருவானோன்று நினைச்சு சண்டை பிடிப்போம். சண்டைக்கு வந்து நிற்கிறான் ஒருத்தன், இவனுக்கு அந்த எண்ணம் இல்லை, இவன் ராமனை பத்தியே நினைச்சு கொண்டு கையை கூப்பி கொண்டிருக்கிறான். இப்ப இந்த பக்கத்துல மந்திரி சுமந்திரன் இருந்தான், அவனுக்கு பயம் வந்துட்டது, இவன் இப்படி நிக்கிறான், அவன் அம்பு போட ரெடி, ஒரு நிமிஷத்துல அவன் ஆர்டர் பண்ணினா அத்தனை அம்பும் வந்து பரதன் நெஞ்சில பாய போகுது, அப்ப சொல்ல வேணுமே என்று நினைச்சான். பரதனுக்கு கிட்ட போனான், போய் சொன்னான், அந்த பக்கத்துல பார், ஒருத்தன் வந்து நிக்கிறான் தெரியுதா? பரதன் பார்த்தான், ஆ தெரியுது என்றான். ஆறு ஆள் என்று கேட்டான். இப்ப முனி இவன் சொல்றான், இவன் நாசூக்கா சொல்ல வேண்டியது ஒரு மந்திரியினுடைய கடமை. கங்கை இரு கரையுடையான், கணக்கிறந்த நாவாயான், ஆறு என்று கேட்டால் இந்த ரெண்டு கங்கைக்கும் தலைவன், கங்கைக்கரைக்கு தலைவன், நிறைய நாவாய்கள் அவனிடத்தில் இருக்கிறது. கங்கையிரு கரையுடையான் கணக்கிறந்த நாவாயான் உங்கள் குல தனிநாதற்கு உரு துணைவன் உயர்தோளான். உங்க அண்ணாவுக்கு ரொம்ப சிநேகிதன். வெங்கரியின் ஏரணையான் விற்பிடித்த வேளையினான் கொங்களரும் நரந்தன்தாள் குகனின்னும் குறியுடையான் பெயர் சொல்லிட்டான். கற்கானா திண்மையான் கரைகானா காதலான் அட்காணி கண்டமைந்த அழகமைந்த மேனியான் நிக்கானும் உள்ளத்தான் நேர் எதிர் நின்றனன் என்றான். இவ்வளவும் அவனை பற்றி சொல்லிட்டு என்ன சொன்னா, உன்னை ஒரு கை பார்க்கிறன் நிக்கிறான்டா. இந்த பிரயோகம் உங்களுக்கு புரியுதுங்களா? நிக்கானும் என்றால் உன்னை பார்க்க அர்த்தம், உன்னை ஒரு கை பார்க்கிறன் வந்து நிக்கிறான். நிக்கானும் உள்ளத்தான் நேர் எதிர் நின்றனன் என்றான். இப்ப சண்டை மூட்டியாச்சு. அவன் ஏற்கனவே கவலையில இருக்கிறவனுக்கு கோபம் அதிகம் பெற வேண்டும். உங்களுக்கு தெரியும் இல்லையா, நம்ம ஏதாவது கவலையில இருக்கிற பொழுது வீட்டு பிள்ளைகள் ஏதாவது கேட்டாலே கோபம் பெறும். சனியனை போய்த்தாலே இப்ப இவன் கவலையில இருக்கிறான், தன்னால அண்ணன் காட்டுக்கு போனட்டு கவலையில இருக்கிறான். இவனுக்கு கோபம் ஊட்டுகிறான். இவன் யாரு? சுமந்திரன் வந்து கோபம் கோபம் ஊட்டுறதல்ல, நடந்ததை சொல்ல. அப்ப கோபம் வரத்தான் இவன் என்ன என்ன என்னோட சண்டைக்கு வர்றானா? ஆறவன் சொல்லி இருக்க வேணும். கம்பர் சொன்னார், அதான் கம்பர் அவர் சொன்னார், இந்த வார்த்தை காதல விழுந்து இவ்வளவும் சொன்னான்னு அல்லவா, ரெண்டு பாட்டு முழு விவரம் சொன்னான். இதுல ஒரு வரிதானாம் பரதனுக்கு கேட்டுதான். ஒரு வரி, என்ன வரி தெரியுமா? உங்கள் குல தனிநாதற்கு உரு துணைவன் உயர் தோளான் என்று சொல்லி முன்னுக்கும் கேட்கல பின்னுக்கும் கேட்கல என்றார். என்ன காரணம் தெரியுமா? மனத்தின் கண் மாசிலன். அவனுக்கு மனதுல குற்றமே இல்லை. ஆகவே இவர் இந்த சண்டைக்கு சொன்ன காரணம் ஒன்றும் பதியே இல்லை. நட்புக்கு சொன்ன காரணம் பிடிச்சுக்கொண்டான். நான் இப்பவும் சொல்றது பாருங்க, எங்க ஊர்ல யாழ்ப்பாணத்துல ஒரு வழக்கம் இருக்கிறது. ரெண்டு பேருக்கு இடையில பகையா இருந்தா அவனுக்கும் இவனுக்கும் கொழுவலோ என்று கேட்பாள். கொழுகிறது ஒன்று ஒன்று கொழுகிறது தெரியும், அதை வச்சு இவருக்கும் அவருக்கும் கொழுவல். எங்க ஊர் பிரயோகம் இங்க இல்லை எனக்கு தெரியும். ரெண்டு பேருக்கு பகை என்றத கொழுவல். கொழுவல் என்ன தெரியுமா? ஒன்று ஒன்று மாற்றுறது. இங்க அது அந்த பிரயோகம் இருக்கும், மாற்றுறது. நான் எப்பவும் சொல்றேன் பாருங்க, எப்போ ஒன்று ஒன்று மாட்டும்? ரெண்டும் வளைஞ்சிருக்க வேணும். ரெண்டும் வளைஞ்சிருந்தா தான் ஒன்று ஒன்று கொழுவும். இந்த ஒன்று நேரா இருக்கு, இது வளைஞ்சிருக்குன்னு பாருங்க, கொழுவ முடியாது, அது தப்பிடும். அது மட்டும் இல்ல, இது நேரா இருந்தா இதை இழுத்து இழுத்து பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா இதுகுன்னு நிமிந்துடும். நான் சொல்றது விளங்குதுங்களா? இந்த சைக்கிளோட பழகிற காலத்துல உள்ளவர்களுக்கு தெரியும், இந்த சைக்கிளோட பழகுவோமே அப்ப பேலன்ஸுக்கு ரொம்ப சங்கடப்படுவோம். நானும் சைக்கிள் ஓடுவேன், அது வேற எப்படித்தான். இந்த பேலன்ஸுக்கு பண்ற பொழுது எதிரில் ஒருத்தன் வருவான், நாங்க ஓடிக்கொண்டு வருவோம். இந்த ஆக்சிடென்ட் எப்ப நடக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டு பேரும் பேலன்ஸ் தவறுனா தான் ஆக்சிடென்ட். ஒன்னும் பண்ண தேவை பாருங்க. நாம பெருசா நான் அவனுக்கு வெட்டுறேன், நான் இந்த பக்கம் காரை வெட்ட, அவன் அந்த பக்கம் வெட்ட, ரெண்டும் நேரா வந்து மோதும். ஒன்னும் பண்ண தேவையில்லை. ஒருத்தன் பிரேக் பிடிச்சிட்டானா இருந்தா மற்றவன் வெட்டி தப்பிடுவான். எப்பவும் ஒரு பகை என்று வருகிற பொழுது ஒருவன் சமநிலைப்பட்டு விட்டால் மற்றவன் லேசா அந்த பகையில இருந்து தாண்டிடலாம். இதெல்லாம் ஜெயரார் திருக்குறள்கள். இத மனதுல பதியுங்க, இதெல்லாம் திருக்குறள் இருந்து தான் சொல்றேன். அப்ப இவ்வளவு சொன்னாரே, சொன்னோனே கம்பன் திருவள்ளுவரை பிடிச்சு கொண்டு பேசுறா. என்ன சொன்னா தெரியுமா? தன் முன்னே அவன் தன்மை தந்தை துணை முன்னுரைத்த சொல் முன்னே உவக்குன்ற அவனுடைய தன்மையை இவன் சொல்லுகிறான் இல்லவா? இதை சொல்லுகிறார் கம்பர், தன் முன்னே அவன் தன்மை தந்தை துணை முன்னுரைத்த. தந்தைக்கு மந்திரி இவன் சுமந்திரன், முன்னுரைத்த சொல் முன்னே அதை கேட்ட உடனே பகையல்லவா வர வேண்டும். நிக்கானம் உள்ளத்தான் என்ற பகையில்ல உவக்குன்ற என்றார். இது சொன்னோனே இவனுக்கு சந்தோஷம் வந்துச்சான். கம்பர் பார்த்தா திருவள்ளுவரை இந்த இடத்திலே அனுபயப்படுத்த வேண்டும். இது சொல்ல பிரயோகிச்சுட்டேன். அனுபயப்படுத்த வேண்டும் நினைச்ச கம்பர் அதே இடத்தை சொல் முன்னே உவக்குன்ற துருசில்லா திருமணத்தான் என்றார். துருசில்லா திருமணம் என்ன தெரியுமோ? மனத்தின் கண் மாசிலன் ஆதலை அப்படியே கொண்டு வந்து போடுகிறார். துருசில்லா திருமணத்தான். மனத்துல தர்மம் இருந்துட்டா பாருங்க, வேற ஒன்றும் நீங்க பயப்பட தேவையில்லை. நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், அந்த பாடம் இந்த பாடம், பேட்மிண்டன், ஃபுட்பால், கிரிக்கெட், டான்ஸ், கராட்டி, இதெல்லாம் பழக்கிறதுக்கு முதல் குழந்தைகளுக்கு தர்மத்தை பழக்குங்கள். ஏனென்றால் இளமையிலே பதிந்தால்தான் பதியும், வளர்ந்த பிறகு புத்தி வேலை செய்ய தொடங்கின பிறகு அறத்தை பதி எவருக்கும் பதிக்க முடியாது. எப்பவும் ஆறு வருகிற பொழுது ஆறு வருவதற்கு முன்பு வரம்பு கட்ட வேண்டும். வயல்ல வயலுக்காரருக்கு தெரியும், வெள்ளம் வந்துட்டா வரம்பு கட்ட முடியும், அதெல்லாம் அடிச்சு நொறுக்கி கொண்டு போய்விடும். அது மாதிரி புத்தி வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டால் அறம் பதியாது, அறத்தை பதிச்சுட்டா அந்த காட்டு வெள்ளத்தையே அது நெருப்படுத்தி விடும். ஆகவேதான் இந்த குறளை நான் இவ்வளவு தூரம் எடுத்து சொல்வதற்கு காரணம் திருவள்ளுவர் அதைத்தான் சொல்லுகிறார். மனத்தின்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அறன், மூன்றாலையும் அறம் செய்ய வேணும் என்று முன்னுக்கு சொன்னார். இப்ப சொல்றார், இல்லடா மனத்தின்கண் நீ பதிச்சுடு, முழு அறனும் அதுதான்டா. அவன் இருந்தவன் ஒருத்தன் கேட்டிருப்பான் போல இருக்கு, அங்கேயும் கேள்வி நேரம் இருந்திருக்கும் போல இருக்கு. நீங்க தானே சொன்னீங்க, மூன்றாலையும் அறம் செய் ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் பாய் எல்லாம் செயல் என்று சொல்லிட்டு இப்ப மனத்தின்கண் மாசில நாதல் என்று சொல்கிறீர்களே என்றார். டே, நான் சொன்னது உண்மைதான், ஆனா மனத்துல விதைச்சுட்டா அதுதான்டா அறத்துக்குள்ளே பெஸ்ட். சந்தையில கத்திரிக்காய் வாங்க போறீர்கள், நல்ல கத்திரிக்காய் ஒரு பக்கம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் சூத்த கத்திரிக்காய், ஒன்றுக்கும் உதவாத கத்திரிக்காய், எதை வாங்குவீர்கள்? மற்றதெல்லாம் அப்ப கத்திரிக்காய் இல்லையா? கத்திரிக்காய் தான். ஆனா கத்திரிக்காய் என்றால் இதுதான் கத்திரிக்காய். அதுபோல மூன்றுமே அறந்தான், ஆனாலும் மனத்திலே இருக்கிற அறம் பதிந்து விட்டால் அதுதான் சிறப்பறம். அப்ப ஏன் மற்ற ரெண்டுக்கு என்ன தகுதி குறைவு என்றால், உலகத்திற்கு தெரிய செய்வது, வாக்காலே செய்வது, மனதாலே செய்த செயலாலே செய்வது உலகத்துக்கு செய்ய செய்யப்படுகிற தர்மம். அதிலே ஒரு ஆரவாரத்தன்மை, ஒரு புகழ் விருப்பம் இதெல்லாம் வந்துவிடும், அதனுடைய தரம் குறைந்து போய்விடும். ஆகவேதான் அழுத்தி சொல்கிறார், மனத்தின்கண் மாசில நாதல் அனைத்து அரண். ஆகுல ஆகுல என்றால் ஆரவாரத்தன்மை உடையது, ஆகுல நீர ஆரவாரத்தன்மை உடைய பிற மற்ற இரண்டும். இப்ப திருப்பி படிப்போம்.
மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீரபிற மனத்துக்கண் மாசு இளநாதல் அவ்வாற்றான் அறஞ்செய்வான் தன் மனத்தின் கண் குற்றமுடைய நல்லன் ஆக.
எவ்வாற்றான் அறம் செய்வான், இதுதான் உங்களுக்கு பரீட்சை. முதல் சொன்னது போல ஒல்லும்பா எல்லாம் செய்ய என்று சொன்னாரே, அவ்வாற்றான் அறம் செய்வான், அந்த அளவுக்கு ஞாபகம் இருக்கு, நமக்கு மறந்து போகுது. முதல் குரலே சொன்னாரல்லவா, அறவினை ஓவாதே செல்லும்பாய் எல்லாம் செயல் என்று சொன்னார், அவ்வாற்றான் அறம் செய்வான் என்ற அந்த குரலை கொண்டு வர்றாரு அர்த்தம். அப்படி ஒரு நிமிஷம் கூட விடாமல் எல்லா நேரமும் அறம் செய்வான்
தன் மனத்தின் கண் குற்றமுடைய நல்லன் ஆக.
அது ரொம்ப முக்கியம், மனத்தின் கண் குற்றம் இல்லா உடையவனாக இருக்கக்கூடாது.
அனைத்து அறன் அவ்வளவே அறமாவது பிற ஆகுல நீர அகுது ஒழிந்த சொல்லும் வேடமும் அறம் எனப்படா ஆரவார நேர்மைய குற்றம் தீயன சிந்தித்தல் பிறர் அறிதல்.
பாருங்க, மனத்தின்கண் மாசிலனாதல் என்று சொன்னாரே, மனத்தின்கண் மாசு என்றால் என்னன்றதுக்கு குற்றம், அந்த குற்றம் என்றதுக்கு என்ன எழுதுகிறார் பாருங்க, தீயன சிந்தித்தல். செய்வதல்ல, தீயனவற்றை சிந்தித்தாலே அது அறத்துக்கு மாறாக மாறிவிடும், அதுதான் இங்கே குற்றம்.
பிறர் அறிதல் வேண்டி செய்கின்றன அகலின் ஆகுல நீர என்றார்.
பிறர் அறிதல் வேண்டி செய்வது ஆகலின் ஆகுல நீர ஆரவாரத்தன்மைய. வார்த்தையாலே நீங்கள் தர்மம் சொன்னால் மற்றவர்களுக்கு தெரியும், செயலாலை செய்தால் மற்றவர்களுக்கு தெரியும், அதுல ஒரு ஆரவாரத்தன்மை வந்துவிடும்.
மனத்து மாசுடையன் ஆய வழி அதன் வழி ஆகிய மொழி மெய்களால் செய்வன பயனில என்பதுவும் பெறப்பட்டது.
ஒரு ஒரு கேள்வி வரும், சரி மனத்துல மாசு இருக்குது சார், நான் வார்த்தையாலே தர்மம் சொல்லுகிறேன், செயலாலே தர்மம் சொல்லுகிறேன், அது தப்பா என்று கேட்டால் தப்புத்தான். ஏனென்றால் மனத்திலே உனக்கு தர்மம் இல்லாமல் நீ வார்த்தையாலே சொல்வது இதெல்லாம் செய்வது நாடகம். நாடகம் என்ற சொல்லி இருக்கிறதே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், உள்வேறு புறம்பேறாக இருப்பதுதான் நாடகம். இதெல்லாம் இந்த காலத்தில் சொல்லப்படாது. நாடகக்காரர்களை தமிழர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, தமிழ் புலமையாளர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் எல்லாரையும் அல்ல, ஒரு அடிப்படையில் ஏன் ஏற்றுக்கொள்ள, சிற்றினம் சேராமை என்ற ஒரு அதிகாரம் பொருட்பாலிலே வரும், அதற்கு முதல் அதிகாரம் பெரியாரை துணைக்கோடல், பொருட்பாலிலே பெரியாரை துணைக்கோடல் என்ற ஒரு அதிகாரம், சிற்றினம் சேராமை என்று அதுக்கு அடுத்த அதிகாரம். இதில் இருக்கிற முரண்பாடு உங்களுக்கு புரிகிறதா? பெரியாரை துணைக்கோடல் என்றால் பெரியவர்களை நீ துணையாக பெற்றுக்கொள், அடுத்த அதிகாரம் சிற்றினம் சேராம என்றால் சிறியவர்களோடு சேராதே, பெரியவர்கள் சிறியவரோடு சேராவிட்டால் எப்படி சிறியவர்களுக்கு பெரியாரை துணை கோட முடியும் என்று ஒரு கேள்வி வரும் அல்லவா? நான் சொல்வது உங்களுக்கு புரிகிறதா? சிற்றினம் சேராமை என்று ஒரு அதிகாரம் வைத்தார், பெரியாரை துணை கோட, அப்ப பெரியவரை நீ பெரியவர்களை துணை கோட வேண்டும், யார் சிறியவர்கள் துணை கோட வேண்டும்,
சிறியவர்களோடு சேராதே என்று அடுத்த அதிகாரம். அப்ப எப்படி பெரியாரை நாம் துணை கோடுவது என்று கேள்வி வரும். அதுக்கு பரிமளர் என்ன சொல்வார் என்றால், சிறியவர் என்று சொன்னது தர வேறுபாடு இல்லை, ஆறார் சிறியவர்கள் என்று வகைப்படுத்துவார். அதிலே சொல்லுகிற பொழுது சொல்லுவார் பரிமளகர், அந்த இடம் பெறுற பொழுது தெளிவா படிப்போம், நல்லதன் நன்மையும் தீயதன் தீமையும் இல்லென்பாரும் லிஸ்ட் பண்றார். முதல், தர்மம் செய்தா நல்லது நடக்கும், அதர்மம் செய்தா கெட்டது நடக்கும் என்று சொன்னதை சில பேர் ஏற்றுக்கொள்ள மாட்டான், கூட அவனை பேர் நல்லா தானே இருக்கிறான்.